தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 மெகாஹெர்ட்ஸ்.
முனைவர் செல்லமுத்து, இணைப்பேராசிரியர், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். அதாவது இன்றைய தலைப்பு பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து தானிய பயிர்களுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு இடத்தை வகிக்கிறது வந்து பயிர் வகை பயிர்கள். இந்த பயிர் வகை பயிரில் முக்கியத்துவம் வந்து இதில் உணர்த்துவதற்காகவும் இதனுடைய உற்பத்தியை தண்ணீரை வரவும் ஐக்கிய நாடுகள் சபை 2016 ஆண்டு சர்வதேச பயிர்கள் ஆண்டாக அறிவிச்சது. இந்த புரதம் அப்படிங்கிறது வந்து புரோட்டீன், வைட்டமின் மற்றும் அது மட்டும் இல்லாமல் பல வகையான தாது உப்புகளை தானியங்களில் உள்ளதை விட பல மடங்கு அதிகமாக பயிர் வகை பயிர்கள் இருக்கிறதுனால அன்றாட உணவில் பருப்பு வகைகள் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதனால தான் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு வந்து 85 கிராம் குறைஞ்சபட்ச அளவு வந்து ஒவ்வொருத்தரும் பயிர் வகை பயிர்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் பொதுவாக நம்ம நாட்டில் வந்து நம்மளுடைய மக்கள் எடுத்துக்கூடிய பயிரினுடைய அளவு இதோடைய மிக குறைவாக தான் இருக்குது. நம்முடைய நாட்டில் பயிரினுடைய வகைகளை தேவையை சரி செய்யறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய நாடு வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சு தான் இருக்காங்க. இதனால் பயிர் வகை பயிருடைய விளைச்சலை அதிகரிக்கிறது மிகவும் கட்டாயம். அதே சமயத்தில் இந்த பயிர் வகை பயிர்களுக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் இதை வந்து மேம்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். கிட்டத்தட்ட எல்லா பயிர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் மிக முக்கியமாக தேவைப்படுது. அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான இது. இந்த மூணு இல்லாமல் இதெல்லாமே நீர்லேருந்தும் அல்லது காற்றுலேருந்து கிடைக்கும் எல்லா பயிர்களுக்கும். இது மூணு இல்லாமல் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த பேரூட்டச்சத்துக்கள் அடுத்த மூன்று முக்கியமாக கருதப்படுகின்றன. இதெல்லாம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களான சுண்ணாம்பு சத்து, மெக்னீசி சத்து இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்களான இரும்பு, மேங்கனீஸு, துத்தநாகம், காப்பர் இது எல்லாமே மிக முக்கியமானது. இந்த பயிர்களை பயிர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மாலிடின் அப்படிங்கிற சத்து மிக முக்கியமாக தேவைப்படும். இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தகுந்த அளவில் தகுந்த நேரத்தில் இந்த பயிர்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இதனுடைய முழு மகசூலும் அதனுடைய தரமும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பயிர்களில் வேர் முடிச்சுகள் பயிர் வகை பயிர்கள் அதிகமாக இருக்கிறதுனால வேர் முடிச்சுகள் அதிகரிக்கிறதுக்கு சில நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அதில் மிக முக்கியமாக கந்தகச்சத்து வேர் முடிச்சு உண்டாகிறதுக்கு தேவைப்படுது. புரதச்சத்தின் உற்பத்தியிலும் இது பெரும்பங்கு இது வகிக்குது. இதில் இது மட்டும் இல்லாமல் இதர சத்துக்களான போரான், குளோரின், மாலிப்டினம் இவை எல்லாமே இதுக்கு வந்து பயிர்கள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த பயிர்களை பயிர்கள் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பயிர்களினுடைய விளைச்சல் அதிகரிக்கவும் அதனுடைய தரமுள்ளதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இதில் முக்கியமாக வந்து மாலிப்டின் அப்படிங்கிற நுண்ணூட்டச்சத்து வேர் முடிச்சுகளை வளிமண்டலத்தினுடைய தலைச்சத்தை நிலைநிறுத்தவும், போரான் சத்து இலைகளினுடைய உற்பத்தியை செய்த உணவை காய்களுக்கு எடுத்து செல்லவும் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த சத்துக்கள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில். இந்த சத்துக்கள் எல்லாமே மண்ணில் உள்ள கரிமச்சத்து அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள நுண்ணுயிரினுடைய செயல்பாடுகள், மண்ணினுடைய பௌதிகத்தன்மை, மண்ணினுடைய வேதியியல் தன்மை இதையெல்லாம் வச்சு தான் நம்ம எந்த அளவுக்கு பயிர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க. இதில் எப்படி வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்தை நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முக்கியமான பயிர் வகை பயிர்கள் உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு, அவரை, மொச்சை, துவரை மற்றும் சோயா மொச்சை இதுதான் நம்ம தமிழகத்தில் அதிகமாக பயந்து பயிரிட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து செயற்கை உரங்களும் இயற்கை உரங்களும் பொதுவாக நம்ம பரிந்துரை பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு, அவரை, மொச்சை, துவரை இது எல்லாமே வந்து மானாவாரியில் ஒரு அளவும் இரவையில் ஒரு அளவும் நம்ம பயந்துட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து பொதுவாக மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு வந்து தலை, மணி, சாம்பல் மற்றும் கந்தகச்சத்துக்கள் எப்படின்னா 12.5 கிலோ தலைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து, 12.5 கிலோ சாம்பல் சத்து, 10 கிலோ கந்தகச்சத்து இந்த அளவில் தான் மானாவாரி பயிர்கள் கேட்குறோம். இரவையில் வந்து 25 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்து, 20 கிலோ கந்தகச்சத்து இது இரவை மற்றும் மானாவாரியில் இந்த தலை, மணி, சாம்பல் சத்து மற்றும் கந்தகத்தினுடைய தேவை அளவுகள். சோயா மொச்சைகளுக்கு மானாவாரியில் 12.5 கிலோ தலைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து 12.5 கிலோ, கந்தகச்சத்து 20 கிலோ. இரவையில் 25 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து 25 கிலோ, கந்தகச்சத்து 40 கிலோ. இந்த அளவில் பயிர் வகைகளுக்கு உரப்பரிந்துரை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேற்கொண்டிருக்கு. இதோடு சேர்த்து குறைந்தபட்சம் தொழு உரம் வந்து ஒரு 12 டன், ஒரு ஹெக்டருக்கு வந்து 12 டன் இடணும், அல்லது மண்புழு உரம் 5 டன் இடணும். எப்பயுமே நம்ம பொதுவாக பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்கிறது வந்து மண்ணை வந்து பரிசோதித்து அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து உரம் இடணும். முதல்ல வந்து ஒருவேளை மண் பரிசோதனை ஆய்வுக்கூடங்கள் அருகாமில்லைனாலோ அல்லது மண் பரிசோதனை வாய்ப்பு இல்லைனாலோ இப்போ நம்ம வந்து பொது பரிந்துரை செயல்படுத்தலாம். மேற்சொன்ன அளவுகளில் ஒருவேளை மண் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வுக்கூடம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உழவர்கள் கோடை காலங்களில் மண்ணை எடுத்து நம்ம வந்து மண் மாதிரி எடுக்கிறது எப்படின்னு உழவர்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக வந்து நீங்கள் மண் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா வரப்புகளுக்கு பக்கத்தில் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி குப்பை கூடங்கள் இருக்க எடுத்துக்கூடாது, சாணம் எல்லாம் போட்டு தான் கெடுக்கூடாது, உரம் மட்டும் தான் கெடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மண்வெட்டியில் ஒரு நல்ல சுத்தமான மண்வெட்டியில் மேல் இருக்கக்கூடிய ஒரு விரல் அளவுள்ள திக்னஸ் உள்ள மண்ணை வந்து சீவி எடுத்துகிட்டு வி வடிவத்தில் அது ஒரு சின்ன ஒரு அரை அடியிலேருந்து முக்கால் அடி அதாவது எப்பயும் 15-20 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒரு குழியை ஒரு மெட்டு வெட்டிட்டு அதில் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விரலினுடைய திக்னஸ் உள்ள மண்ணை எடுத்து அது ஒரு சுத்தமான பாரித்தின் பையில் ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 5 இடங்களில் எடுத்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 1.5 கிலோ எடுத்திங்கன்னா 5 இடத்துல 2.5 கிலோ வரும். இதை கால் குறைப்பு முறையிலையோ அல்லது சமதள பரப்பு முறையிலையோ அதாவது நீங்கள் உங்களுக்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி அது ஒரு செய்தித்தாளில் போட்டு அதை கால் குறைப்பு முறையில் எதிரெதிர்த்த பக்கத்தில் இருக்கிறத நாளாக பிரித்து அதில் பாதியை எதிரெதிர் துருவங்கள் இருக்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு மீதி ஒன்றா கலக்கி திரும்ப திரும்ப இது மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்த அளவுலேருந்து ஆய்வுக்கூடத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கிலோ வர அளவுக்கு மண்ணை நமக்கு ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்து ஒரு சுத்தமான துணி பையிலையோ அல்லது உங்களுக்குடைய பாலித்தீன் பையிலையோ நீங்கள் போட்டு ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து ஆய்வுக்கூடத்துலேருந்து பரிசோதனை பண்ணி அதனுடைய உப்புனுடைய அளவு எவ்வளோ இருக்குது, கார அமிலம் எவ்வளோ இருக்குது, தலைச்சத்து எவ்வளோ, மண் சத்து எவ்வளோ, சாம்பல் சத்து எவ்வளோ, மற்ற சத்துக்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு பயிருக்கும் நம்மளுடைய மகசூல் இலக்குக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பல்கலைக்கழகம் வந்து உர மேலாண்மை முறையை நிர்ணயிச்சிருக்கு. தொழு உரம் இட்டது போக மீதி உள்ள உரங்களை செயற்கை உரங்களை நம்ம வந்து தொழு உரம் போக சப்ளை பண்ணது போக மீதி உள்ளத ஊட்டச்சத்துக்களை வந்து நம்ம பரிந்துரை பண்ணுறதுக்கு நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இதில் இது மட்டும் இல்லாமல் உழவர்களை வந்து நம்ம பல்கலைக்கழகத்துடைய மண் ஆய்வு கொடுத்த அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உர அளவுகளை இடலாம். அதனால் இப்போ எப்பவுமே ஒரு நீங்கள் கால்குலேட் பண்ண அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அளவுகளை விதைப்பதற்கு முன்னாடி அடியுரமாக மானா பயிர பயிரை தான் கண்டிப்பாக இடணும். இல்லை இந்த ஆய்வுக்கூடமே உங்களுக்கு ஆய்வுக்கூடம் பக்கத்தில் வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பொது உர பரிந்துரையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் விதைப்பதற்கு முன் அடியுரமாக மானாவாரி பேராக இருந்துச்சுன்னா ஹெக்டருக்கு 12 கிலோ தலைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து, 12 கிலோ சாம்பல் சத்தும், 10 கிலோ கந்தசத்து நீங்கள் போடலாம். இரவை பயிர் அப்படின்னா 25 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து, 20 கிலோ கந்தசத்து. இதுதான் வந்து நம்ம பொது உரப்படி பொதுவான பயிர்களுக்கு. இப்போ சோயானா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொதுவே பார்த்தீங்கன்னா இந்த மணிச்சத்து உரம் வந்து சூப்பர் பாஸ்பேட்னு சொல்லுவோம், கந்தக தனியாக விடலைங்கன்னா ஜிப்சம் போலமாக கலந்துக்கலாம். மணிச்சத்து எப்பவுமே வந்து நீங்கள் அடியுரமாக தான் இடணும். பொது பயிர்கள் இந்த பயிர் பயிர்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து உரம் குறைவாக தேவைப்படும், மணிச்சத்து உரம் அதிகமாக தேவைப்படும். இதை நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய நுண்ணூட்ட கலவை வந்து 8 கிலோ அப்படிங்கிற அளவில் ஊட்டமேற்றிய தொழு உரமாக நீங்கள் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இளைவெளி நுண்ணூட்டம் இளைவெளி ஊட்டமும் நீங்கள் பண்ணலாம். இதை பொதுவாக வந்து டிஏபி அல்லது யூரியா மற்ற உரங்களையும் நீங்கள் பண்ணலாம். டிஏபி வந்து 20 கிராம் பெர் லிட்டர் அல்லது யூரியா வந்து 20 கிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிறத பூக்கனுடைய தருவாயில் நீங்கள் வந்து தெளிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா 15 நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை பண்ணணும். இந்த 2 முறை தெளிக்கணும்னா மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பூக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை 40 மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் நீங்கள் தெளிச்சிங்கன்னா 15 நாள் அளவில் மீண்டும் தெளிக்கணும். இந்த மாதிரி அளவில் தெளிக்கிறப்ப அதனுடைய பூக்கனுடைய தன்மையும் பயனுடைய விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் சாலிசிலிக் அமிலம் 100 மில்லிகிராம் லிட்டர் அப்படிங்கிற அளவில் பூக்கிறதுக்கு முன் எளிதெளிப்பாக அளிக்கலாம். மீண்டும் ஒரு 15 நாள் கழித்து பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வறட்சியை தாங்கிறதுக்கு இடைப்பருவ மேலாண் முறையை 2% பொட்டாசியம் குளோரைடும் 100 ppm போரானும் பரிந்துரைக்கப்படுகிறது. இதை செலுக்கிற மூலமும் பயிரினுடைய விளைச்சல் அதிகரித்து பயிரினுடைய மகசூலும் பெருக்கி இது பண்ணலாம். பொதுவாக வந்து நுண்ணூற்றத்து குறைபாடுகள் சில காணப்படுது. இதில் குறிப்பாக வந்து புத்தாணத்தினுடைய குறைபாடு இதில் காணப்படும். இது வந்து துளிர் மற்றும் நடுப்பதில் உள்ள இலைகளில் நரம்புக்கிடையே உள்ள பகுதி வந்து வெளுத்து காணப்படும். இந்த பயிர் வகை பயிர்களில் இதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கன்னா நீங்கள் துத்தநாகம் எங்கெல்லாம் பற்றாக்குறது அங்கெல்லாம் துத்தநாகம் பரிந்துரைக்கப்பட்ட அளவு கண்டிப்பாக இடணும். இது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து பற்றாக்குறை வந்து புதிதாக வளரக்கூடிய இலைகளில் இலைகள் வந்து வெளுத்து காணப்படும், கனவுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து வெளியேறி காணப்படும். இதுக்கும் வந்து இரும்பு சத்து தேவையான அளவு நம்ம பரிந்துரைச்ச அளவை நுண்ணூட்ட கலவையோ அல்லது தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் போடலாம். இப்போ போரான் சத்தினுடைய பற்றாக்குறையில் சில பயிர்களில் வந்து காணப்படும். இப்போ அதாவது பொதுவாக செடியினுடைய வளர்ச்சி குறைஞ்சி ஓரங்கள் பழுப்பு நிறமாக இருக்கும், அது அதிகமாக வந்து இது வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து குறிப்பாக வந்து போரான் சந்தர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யணும். மாலிப்டின் சத்தினுடைய பற்றாக்குறை பயிரினுடைய வெளுப்பு தட்டி அதனுடைய வளர்ச்சி குன்றி காணப்படும். சிறந்த அதாவது இடைக்கணுக்களினுடைய சிறுத்து காணப்படும். இதுதான் அதனுடைய முக்கியமான அழிகுறி. இதையும் வந்து நம்ம வந்து குறிப்பாக இது பண்ணலாம். இம்மேற்கூடிய இந்த நுண்ணூற்றத்தினுடைய பற்றாக்குறையில் சரி செய்யணும் அப்படின்னா, அதாவது நுண்ணூற்றத்தை வந்து கலவையாகவோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் வந்து அதனுடைய பயிருக்கு வந்து இட்டு அதனுடைய ஊட்டக்கலையினுடைய பிரச்சனைகளை சரி செய்யலாம். இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த துத்தநாகம், இரும்பு, போரான் மற்றும் மாலிப்டினம் இந்த சத்துக்களுடைய பற்றாக்குறையை வந்து போக்கணும்னா 0.5% சுத்தநாக சல்பேட்டு, 1% இரும்பு சல்பேட்டு, 0.3% போரிக் அமிலம், 0.1% சோடியம் மாலிப்டேட். இதை வந்து தனித்தனி உரமாக 2 அல்லது 3 முறை 7 நாட்கள் இடைவெளியில் தெளித்தோம்னா இதனுடைய பற்றாக்குறையில் நிவர்த்திகளை சரி செய்யலாம். இது எப்பவுமே நம்ம வந்து குறைந்த அளவு தான் அப்படி நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த குறைந்த அளவு நுண்ணூட்டக்கட்ட பற்றாக்குறை இருந்துச்சுன்னா கூட என்னுடைய விளைச்சலில் கணிசமான அளவு என்னுடைய பங்கு இருக்குது. அதனால தான் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை சரி செய்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். நுண்ணூட்ட கலவைகளை வந்து பயிருக்கணும் அப்படின்னா நுண்ணூட்டச்சத்துக்கள் சமச்சீரமில்ல இருக்கணும். அதாவது 8 to 5 kg தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பயிர் வகை பயிர்களுக்கு நுண்ணூட்ட கலவை பரிந்துரைப்பது. இதை வந்து 1:10 அப்படிங்கிற விதத்தில் 5 kg நுண்ணூட்ட கலவை அப்படின்னா 50 kg தொழுகிறோம். இதை கலந்து 1 மாத ஈரப்பதத்தில் மூட்டைக்கிட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம கடைசி உழவுக்கு முன்னாடி இடணும். இந்த மாதிரி நுண்ணூட்ட கலவையாகவோ இல்லை தனித்தின் உரங்களாகவோ இருக்கிறது மூலமாக நம்ம பயிர் வகைப்பினருடைய விளைச்சல் அதிகரிப்பதோடு பயனுடைய தரமும் பாதுகாக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் பயிர் ஒண்டர் அப்படிங்கிறது பூக்கிறதுக்கு, அதாவது பூ பூக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இதனுடைய 20% கரைசில் வந்து நம்ம அடிக்கிறது மூலமாக பயிருடைய வறட்சி தான் இங்கே வளரும், பயிருடைய மகசூல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேற்சொன்ன முறைகளை பயன்படுத்தி பயிருடைய பயிர் வகை பயிர்களில் ஊட்டச்சத்தினுடைய பங்கு வந்து மிக முக்கியமாக இருக்குது. இந்த மேற்சொன்ன மண்ணை ஆய்வு செஞ்சு ஊட்டச்சத்தினுடைய தன்மைகளை, அதாவது அதனுடைய குறைபாடுகளை கண்டுபிடிச்சி பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் கண்டிப்பாக வந்து ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து நிர்வாகம் செய்யணும். அப்படி ஒருவேளை மண்ணை ஆய்வு செய்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பொது பரிந்துரை முறையில் செய்யலாம். சரி, இதெல்லாமே செஞ்சுருக்கிறோம், அதுக்கு பின்னாடி வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் அடியில் இலைகளை தென்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு இலைவெளி தெளிப்பாகவோ அல்லது மண்ணு கழிப்பன் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் ஊட்டச்சத்து இல்லை மண்ணு கழிப்பன் மூலமாக கண்டிப்பாக வந்து பயனுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்த்து பயிர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கலாம். நன்றி, வணக்கம்.